السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاهدوا في الله حق جهاده هو اجتباكم وما جعل عليكم في الدين من حرج. وقال الله سبحانه عز وجل والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. وقال رسول الله صلى الله تعالى عليه وسلم إن هذا الخير خزائن لتلك الخزائن مفاتيح. فطوبى لعبد جعله الله مفتاحا للخير مغلاقا للشر وويل لعبد جعله الله مفتاحا للشر مغلاقا للخير. أو كما قال صلى الله تعالى عليه وسلم. میرے محترم بھائیو دوستو بزرگو، اللہ جل جلالہ عم نوالہ نے ہمیں خاتم الانبیاء سید الانبیاء تاجدار مدینہ جناب رسول پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم کی امت میں سے بنایا. اللہ تعالیٰ نے ہمیں وہ نبی دیے جو سارے نبیوں کے نبی، سارے نبیوں کے امام، تمام انبیاء علیہ السلام سے عہد لیا گیا تھا کہ اگر آپ کے زمانے میں نبی آخر الزمان آئیں تو ضرور ان پر ایمان لانا، ضرور ان کی مدد کرنا. سب نے عہد کیا تھا، اقرار کیا تھا کہ ہم ایمان لائیں گے، ہم ضرور ان کی مدد کریں گے. رسول پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم اپنے حجرہ مبارکہ میں تھے اور صحابہ مسجد نبوی میں انبیاء علیہم السلام کے مناقب بیان کر رہے تھے. کسی نے کہا اتخذ اللہ ابراہیم خلیلا، اللہ تعالیٰ نے ابراہیم علیہ السلام کو اپنا خلیل بنایا. کسی نے کہا موسیٰ کلمہ اللہ تکلیما، موسیٰ علیہ السلام سے اللہ تعالیٰ نے براہ راست بات کی. کسی نے کہا عیسیٰ روح اللہ و کلمتہ، عیسیٰ علیہ السلام اللہ تعالیٰ کی قدرت سے پیدا کیے گئے. رسول پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم اپنے حجرہ اقدس سے نکل کر آئے اور فرمایا پس سمعت کلامکم وعجبکم، تمہاری ساری گفتگو کو ہم نے سنا، تم نے کہا ابراہیم اللہ کے خلیل وہو کذلک، بالکل صحیح. تم نے کہا موسیٰ کلمہ اللہ تکلیما، تم نے صحیح کہا وہو کذلک. تم نے کہا عیسیٰ روح اللہ و کلمتہ، تم نے صحیح کہا وہو کذلک.
بسم اللہ والحمد للہ والصلاۃ والسلام علی رسول اللہ، اما بعد. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய மிகப்பெரிய கிருபையால அருளால எங்களை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறான். எங்களுக்கு எப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக அவர்கள் இருக்கிறார்கள், எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் சிறந்த நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய நபியாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பம்சமாக பாக்கியமாக இருக்கிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஜ்ராவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா வஅதா அவர்களிடத்திலே வாக்குறுதி அளித்திருக்கிறான். அதாவது எல்லா நபிமார்களிடத்திலும் வாக்குறுதி அளித்திருக்கிறான், கடைசி காலத்திலே நான் என்னுடைய ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புவேன், அவர்கள் வந்தால் நீங்கள் அந்த காலத்திலே இருந்தால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, அவர்களுக்கு உதவி செய்வீர்களா என்று உடன்படிக்கை செய்தான். அந்த எல்லா நபிமார்களும் ஏற்றுக்கொண்டார்கள், நாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வோம், அவர்களுக்கு உதவி செய்வோம் என்பதாக எல்லா நபிமார்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அறையிலே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியிலே வெளியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களுடைய சிறப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நேசனாக ஹலீலாக எடுத்திருக்கிறான், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கலீமாக அல்லாஹ் அவர்களோடு பேசினான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ரூஹாக அல்லாஹுடைய கலிமாவாக இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து சொன்னார்கள், நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் சொன்னீர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் நேசனாக எடுத்ததாக. உண்மைதான், அல்லாஹ் தன்னை அவர்களை நேசனாகத்தான் எடுத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கலீமாக அவர்களோடு பேசக்கூடியவனாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்திருக்கிறான். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ரூஹாக கலிமாவாக அல்லாஹ் அவர்களை எடுத்திருக்கிறான். இவைகள் எல்லாம் உண்மைதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள்.
ஃபிர் ஆப்னே ஃபர்மாயா, அப்துல் கே கான் கோல் கர் சுனோ, அலா வ அன ஹபீபுல்லாஹி வ லா ஃபஹ்ரா வ அன அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்து யௌமல் கியாமத்தி வ லா ஃபஹ்ரா வ அன ஹாமிரு லிவாஇல் ஹம் ஆதம் ஃபமன் தூனஹு தஹ்த லிவாஇ வ லா ஃபஹ்ரா வ அன அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபஇன் யௌமல் கியாமத்தி வ லா ஃபஹ்ரா வ அன அவ்வலு மன் யக்ரஉ பாபல் ஜன்னத்தி வ லா ஃபஹ்ரா. கி ஜப் மே அல்லாஹ் தஆலா கா ஹபீப் ஹூ, ஃபஹ்ர் கே தௌர் பர் நஹீ கஹ்தா, அல்லாஹ் நே கஹ்னே கா ஹுக்ம் தியா ஹை, கியாமத் காயம் ஹோகி, சப்ஸே பஹலே மே அப்னே ரோஜ்ஏ அக்தஸ் சே நிக்லூங்கா, ஃபஹ்ர் கே தௌர் பர் நஹீ கஹ்தா, கியாமத் மே ஹம் கா ஜண்டா மேரே ஹாத் மே ஹோகா. தமாம் இன்சான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சே லேகர் ஆ தமாம் கியாமத் தக் கே இன்சான் மேரே ஜண்டே கே நீச்சே ஹோங்கே, ஃபஹ்ர் கே தௌர் பர் நஹீ கஹ்தா, சப்ஸே பஹலே மேரி ஷஃபாஅத் ஷுரூ ஹோகி ஔர் ஷஃபாஅத் குபூல் கி ஜாயேகி, ஃபஹ்ர் கே தௌர் பர் நஹீ கஹ்தா, சப்ஸே பஹலே ஜன்னத் கா தர்வாஜா மே கட்காவுங்கா, ஃபஹ்ர் கே தௌர் பர் நஹீ கஹ்தா.
பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவனமாக கேளுங்கள், நான் இருக்கிறேனே, நான் அல்லாஹுடைய ஹபீபாக இருக்கிறேன், அல்லாஹுடைய நேசனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவனாக இருக்கிறேன், கியாமத்துடைய நாளையிலே முதலாவது என்னை கொண்டு நான் தான் என்னுடைய ரவுலை அப்தஸிலிருந்து நான் தான் கபரிலிருந்து வெளியாகுவேன். முதலாவதாக லிவா உல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய கொடி அது என்னுடைய கையிலே தான் இருக்கும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி மனிதர் வரைக்கும் உள்ள அனைத்து நபிமார்களும் மனிதர்களும் என்னுடைய கொடிக்கு கீழால் தான் இருப்பார்கள். நான் முதலாவது சிபாரிசு செய்வதற்கு அனுமதிக்கப்படக்கூடியவனாக நான் இருக்கிறேன். என்னுடைய சிபாரிசை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். மேலும் சுவர்க்கத்திலே முதலாவது நான் தட்டக்கூடியவன், தட்டி கதவை திறந்து செல்லக்கூடியவனாக நான் தான் இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவைகள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவைகளை நான் பெருமைக்காக வேண்டி நான் சொல்லவில்லை, மாற்றமாக அல்லாஹ்வுடைய கட்டளை இவைகளை சொல்லுமாறு, அதனால் தான் நான் சொல்லுகிறேன், பெருமைக்காக வேண்டி இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
اللہ تعالیٰ نے ہمیں آپ صلی اللہ تعالیٰ علیہ وسلم کی امت میں سے بنایا. اس امت کی نسبت پر اللہ تعالیٰ نے ہمیں انبیاء علیہ السلام والا کام عطا کیا. تمام انبیاء علیہ السلام جس کام کے لیے دنیا میں بھیجے گئے تھے، اللہ تعالیٰ نے رسول پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم کی نیابت میں اس امت کے ہر فرد کو وہ کام عطا کیا.
எனவே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக எங்களை ஆக்கியிருக்கிறான். நபி அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய விதத்திலே அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தொடர்பை பொறுப்பை அவர்களுடைய தொடர்புள்ள ஒரு பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகரமாக இந்த உழைப்பை, இந்த அமானிதத்தை எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்.
اگر اللہ تعالیٰ نے اپنے نبی پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم کو حکم دیا وجاہدہم بہی جہاداً کبیرہ، اس قرآن پاک کے ذریعے سے زور و شور کی تبلیغ کیجیے، تو یہی حکم اللہ نے اس امت کو دیا، وجاہدوا فی اللہ حق جہادی، اللہ کے لیے دین کی محنت کرو اور اس محنت میں اپنی پوری صلاحیت، پوری استعداد، جان، مال، دماغ، دل، قلب، قالب، جسم، روح، சப் குச்சு உஸ் பர் கபா தி.
அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கட்டளையை இடுகிறானோ அதே கட்டளையை உம்மத்தாக எங்களுக்கும் இடுகிறான். நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், இந்த குர்ஆனின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே கடினமாக உழைப்பு செய்யுங்கள், மிகப்பெரிய முயற்சி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை எழுதுகிறான். அதே கட்டளையை உம்மத்தாக எங்களுக்கும் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி மிக கடினமான முயற்சியிலே முழு முயற்சியை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய உடலால், உங்களுடைய பொருளால், உங்களுடைய பணத்தால், உங்களுடைய தகமைகளால் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் தீனை பாதுகாப்பதற்கு செய்ய முடியுமோ அந்த எல்லா அடிப்படையிலும் முயற்சி செய்யுங்கள் என்பதாக நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான்.
அகர் அல்லாஹ் நே அப்னே நபி கோ ஹுக்ம் தியா பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், ஜோ குச் ஆப்கே ரப் கி தரஃப் ஸே ஆப் பர் உதாரா கயா ஆப் உம்மத் தக் பஹுன்சாயே, யஹி ஹுக்ம் இஸ் உம்மத் கோ ஹமாரே நபி நே தியா, பல்லிகு அன்னி வலௌ ஆயா, ஏக் ஆம் ஸே ஆம் ஆத்மி ஜிஸ்கோ ஏக் ஆயா தீன் கி ஏக் பாத் மாலூம் ஹோ உஸ்கே ஜிம்மே ஹே கி சாரே ஆலம் தக் உஸ்கோ பஹுன்சாயே.
அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், நபியே உங்களுக்கு உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதை அறிவிக்கப்பட்டதை நீங்கள் உம்மத்தினர் வரைக்கும் எட்டி வையுங்கள் என்பதாக அதே கட்டளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக எங்களுக்கு சொல்கிறார்கள். பல்லிகு அன்னி வலௌ ஆயா, சாதாரண ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, ஏதாவது தீனுடைய ஒரே ஒரு விடயம் தான் தெரிந்தவராக இருந்தாலும் சரி, அவர் அந்த விடயத்தை முழு உலகத்திற்கும் எத்தி வைப்பது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார்.
சாரே ஆலம் மே தீன் கேசே ஜிந்தா ஹோகா,
தீன் முழு உலகத்திலும் எப்படி உயிர் பெறும்?
தீன் அப்னே ஃபைல்னே மே முல் கா மஹ்தாஜ் நஹி, மால் கா மஹ்தாஜ் நஹி, ஓஹ்தோ கா மஹ்தாஜ் நஹி, மாதி அஸ்பாப் கா மஹ்தாஜ் நஹி, பல்கி தீன் ஜோ துனியா மே ஃபைலேகா வோ சிர்ஃப் ஔர் சிர்ஃப் காதமுல் அம்பியா சையிதுல் அம்பியா தாஜ்தார் மதீனா ஜனாப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் கே தரீகே மெஹ்னத் பர் மெஹ்னத் கர்னே ஸே பஹலே.
தீன் உலகத்திலே பரவுவது அது பணத்தை வைத்தல்ல, பதவிகளை வைத்தல்ல, ஆட்சி அதிகாரம் அந்தஸ்துகளை வைத்தல்ல இந்த தீன் உலகத்திலே பரவ போகிறது. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய முயற்சியை எப்படி செய்தார்களோ, செய்யுமாறு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே தீனுடைய உழைப்பை செய்வதிலே தான் இந்த தீன் பரவக்கூடியதாக இருக்கிறது.
அவர் ஆப்கா தரீகா மெஹ்னத் கியா தா, தின் மே இன்சானோ கோ அல்லாஹ் கி தரஃப் தாவத் தேனா ஔர் ராத் மே உட்கர் அல்லாஹ் ஸே துஆ மாங்னா. தோ சூரத்தே அல்லாஹ் நே உதாரி, சூரே முத்தஸ்ஸிர் தாவத் கா ஹுக்ம், சூரே முஸம்மில் ராத் கோ உட்கர் குர்ஆன் படனா, அல்லாஹ் ஸே தஅல்லுக் ஜோட்னா, அல்லாஹ் ஸே துஆ மாங்னா.
தீன் உயிர் பெறுவதற்கு ரெண்டு காரணங்கள் முக்கியமாக இருக்கிறது. முதலாவது பகலிலே மக்களுக்கு மத்தியிலே தாவத் கொடுப்பது, தீனை பற்றி அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது. இரண்டாவது இரவிலே அல்லாஹ்விடத்திலே எழுந்தி தொழுது அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது, மன்றாடுவது. இரண்டு சூராக்களை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். சூரா முத்தஸ்ஸிர், அதிலே தாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி பகலிலே மக்களுக்கு மத்தியிலே உழைப்பு செய்ய வேண்டும் என்பதாக. அடுத்தது சூரா முஸ்ஸம்மில், அதிலே இரவுடைய வணக்கத்தை பற்றி, இரவிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் பச்சாதாபப்படுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டின் மூலமாக தீன் பரவும்.
ரசூலே பாக் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் நே ஏக் மர்த்தபா அப்னா ஃபாகா ஹஜ்ரத் ஜிப்ரீல் பர் ஜாஹிர் கியா, ஏ ஜிப்ரீல் தீன் தின் ஸே பேட் மே ஏக் லுக்மா நீ கயா, இஸ் சுமிஅத் ஹத்தத்துன் அலஸ் ஸமா, அச்சானக் ஆஸ்மான் பர் ஏக் தமாகே கி ஆவாஸ் ஹுயி. ஜிப்ரீல் நே கஹா கி அல்லாஹ் நே ஏக் ஃபரிஷ்டே கோ உதாரா ஹை ஜமீன் பர், தோ இஸ் ஸே பஹலே கபி நீ ஆயா.
ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையிலே தன்னுடைய வறுமை பசியை பற்றி முறையிட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மூன்று நாட்களாக எதுவுமே சாப்பிடவில்லை, பசியோடு இருக்கிறேன் என்பதாக அந்த நேரத்திலே ஒரு திடீரென்று ஒரு சப்தம் வானத்திலிருந்து கேட்டது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அவர்கள் இதுவரைக்கும் உலகத்திலே வந்தது கிடையாது என்பதாக.
وہ فرشتہ سامنے آیا اور آسمان زمین کے خزانوں کی چابیاں اس کے پاس اور کہا اللہ نے مجھے بھیجا ہے، اختیار آپ دو میں سے ایک بات کو اختیار کریں، عبدا نبیا او ملکا نبیا. آپ بادشاہت والی نبوت کو پسند کرتے ہیں یا عبدیت والی نبوت کو پسند کرتے ہیں؟ حضرت جبریل نے اشارہ کیا ان تواضع یا محمد، اے محمد صلی اللہ علیہ وسلم تواضع کو اختیار کریں. آپ نے فرمایا عبد النبی، عبدیت والی نبوت کو پسند کرتا ہوں. اگر آپ چاہتے تو بادشاہت والی نبوت کو پسند کر لیتے اور ایک دن میں سارے عالم میں اسلام کو دنیا میں نافذ کر دیتے، نہ آپ کو ہجرت کی ضرورت پڑتی، نہ بدر کا واقعہ پیش آتا، نہ احد کا واقعہ پیش آتا، نہ قربانیاں ہوتی، نہ صحابہ کی اولاد یتیم ہوتی، نہ ان کی عورتیں بیوہ ہوتی، نہ ازواج مطہرات کے گھروں کے اندر فاقے آتے. حضرت عائشہ کہتی ہیں رأینا الہلال ثم رأینا الہلال ثم رأینا الہلال وما اوقد المصباح فی بیوت آل محمد. ہم نے ایک مہینے کا چاند دیکھا، دوسرے مہینے کا چاند دیکھا، تیسرے مہینے کا چاند دیکھ لیا، نونوں گھروں میں دو مہینے تک آگ جلنے کی نوبت نہیں آئی. یہ کچھ فاقے نہ ہوتے، کوئی خوف نہ ہوتا، سارے عالم میں آسانی سے دین زندہ ہو جاتا. لیکن یہ انبیاء کی ترتیب نہیں تھی. انبیاء علیہ السلام کی ترتیب در در جانا، ایک ایک کے پر محنت کرنا، ایک ایک کی منت سماجت خوشامت کر کے اس کو اللہ سے ملانا.
وانتل ارند وندند ملک நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து சொன்னார்கள், அல்லாஹு தஆலா என்னை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறான், வானங்கள் பூமிகளுடைய ஹசானாக்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் இரண்டு விடயத்தில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு சொல்லியிருக்கிறான். ஒன்று, நீங்கள் அடிமையாகவும் நபியாகவும் இருக்க விருப்பம் என்றால் அதை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது அரசராகவும் நபியாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதை தேர்ந்தெடுக்கலாம். அரசாட்சியுடைய நுபுவத் தேவையா, அடிமைத்துவத்துடைய நுபுவத் தேவையா, எதை விரும்புகிறீர்களோ நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று சுய விருப்பம் கொடுக்கப்பட்டது. ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்தில் இருந்து சொன்னார்கள், தன்னுடைய கையால் இஷாரா செய்து சொன்னார்கள், நபியே நீங்கள் பணிவை மேற்கொள்ளுங்கள், பணிவு தன்மையை மேற்கொள்ளுங்கள். அதாவது அடிமைத்துவமான நுபுவத்தை, அடிமையாகவும் நபியாகவும் இருப்பதை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்பதாக சைக்கினை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையே தேர்ந்தெடுத்தார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் அரசராகவும் நபியாகவும் இருக்க விரும்பினால் அதையும் அல்லாஹ் கொடுத்திருந்திருப்பான். அப்படி தேர்ந்தெடுத்திருந்தால் நபி அவர்கள் உலகத்திலே பட்ட கஷ்டங்கள் எதையும் பட்டிருக்க தேவையில்லை. பத்ருடைய சந்தர்ப்பமே ஏற்பட்டிருக்க மாட்டாது, உஹதுடைய சந்தர்ப்பமே ஏற்பட்டிருக்க மாட்டாது, மக்காவை விட்டும் விரட்டப்பட்டிருக்க மாட்டார்கள், ஊரே துறந்து போயிருக்க மாட்டார்கள், சஹாபாக்களுடைய குழந்தைகளும் அவர்களுடைய மனைமார்களும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள், அவர்களுடைய குழந்தைகள் அனாதைகளாகவும் அவர்களுடைய மனைமார்கள் விதவைகளாகவும் ஆகியிருக்க மாட்டார்கள். நபி அவர்களுடைய மனைவிமார்கள் பசியோடு தன்னுடைய காலத்தை கழித்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அதாவது முதலாவது பிறையை காணுவோம், இரண்டாவது பிறையை காணுவோம், மூன்றாவது மாதத்துடைய பிறையையும் காணுவோம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்திருக்க மாட்டாது, பசியோடு காலத்தை கழிப்போம் என்பதாக சொல்கிறார்களே, இந்த நிலைமைகள் எதுவுமே ஏற்பட்டிருக்க மாட்டாது. ஆனால் இது நபியுடைய நுபுவத்துடைய முறையல்ல, அல்லாஹ்வுடைய தர்தீபல்ல. மாற்றமாக பசியோடு தியாகத்தோடு இருந்து கொண்டு வீடு வீடாக செல்வது, மக்களுக்கு மத்தியிலே சென்று அவர்களுக்கு தீனை எத்தி வைப்பதுதான் நுபுவத்துடைய முறையாக இருக்கிறது.
حضرت رسول پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم نے اپنے صحابہ کو ان دو بنیادوں پر اٹھایا، دعوت پر اور دعا پر. طفیل ابن عمر دوسی کو دعوت دی، انہوں نے اپنے قبیلے کو جا کر دعوت دی، ہجرت ہوئی، سن 7 ہجری کے اندر سارا قبیلے کے 80 گھرانے مسلمان ہو کر آئے، جن میں حضرت ابو ہریرہ رضی اللہ عنہ بھی تھے. حضرت ابو ہریرہ نے اپنی ماں کو دعوت دی، ماں نے قبول نہ کی. حضرت ابو ہریرہ روتے ہوئے حضور پاک صلی اللہ علیہ وسلم کی خدمت میں آئے، یا رسول اللہ کلما ادعو امی تقول فی شانی کما تقول، جب میں آپ کی طرف دعوت دیتا ہوں میری ماں آپ کی شان میں گستاخی کرتی ہے، آپ دعا کر دیں. آپ نے فرمایا اللہم اہدی ام ابی ہریرہ، اے اللہ ابو ہریرہ کی ماں کو ہدایت دے دیں. کہتے ہیں میں خوشی خوشی گھر گیا، دیکھا مندر سے ماں نے آواز دی باہر کھڑے رہو، میں نے پانی کے گرنے کی آواز کو سنا گویا کہ کوئی غسل کر رہا ہو، پھر باہر نکل کر آئیں، کہا یا ابا ہریرہ اشہد ان لا الہ الا اللہ وان محمد رسول اللہ، ادھر ابو ہریرہ نے دعوت دی, ادھر رسول اللہ صلی اللہ علیہ وسلم کی دعا ہوئی, اللہ نے ابو ہریرہ کی ماں کو ہدایت دے دی. اس طور پر سارے عالم میں دین زندہ ہوا. اب یہ دین کی محنت کی ذمہ داری ہر فرد امت کے ذمے ہے. تجارت, زراعت, ملازمت, مزدوری, یہ ہماری زندگی کا مقصد نہیں ہے. ہماری زندگی کا مقصد اللہ کے دین کو عالم میں پھیلانا, اس پر جان مال لگانا. تجارت, زراعت, مزدوری ضرورت کا درجہ ہے. ہمارا مقصد اللہ کی طرف دعوت دینا ہے. ہر وقت دعوت دیں, ہر حال میں دعوت دیں, ہر ایک کو دعوت دیں. ہمارے حضرت مولانا سعید احمد خان صاحب رحمۃ اللہ علیہ انتقال سے پہلے عرب آ کر کہتے تھے, وصیت فرمائیں, کچھ فرماتے تھے, ہر ایک کو دعوت دو, ہر وقت دعوت دو, ہر حال میں دعوت دو. دعوت ہمارے رگ و پے میں سرایت کر جائے, اسی کو اوڑھنا بچھونا بنا.
اللہ تعالیٰ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இரண்டு அடிப்படைகளின் மீது நிலைநிறுத்தினார்கள். ஒன்று அல்லாஹ்வின் பக்கம் தாவத் கொடுப்பது, அடுத்தது அல்லாஹ்விடத்தே துஆ கேட்பது. தாவத்தின் பக்கமும் துஆவின் பக்கமும் சஹாபாக்களை அடிப்படையாக அவர்களை ஆக்கினார்கள். இந்த அடிப்படையிலே தான் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். தாவத் ஒரு புறத்திலே, மறுபுறத்திலே துஆ, தீன் இதன் மூலமாக பரவக்கூடியதாக இருந்தது. ஹஜரத் ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டு ஹஜரத் துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு, தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கபீலா தௌஸ் கோத்திரத்திற்கு போய் தாவத் கொடுக்கிறார்கள். 80 குடும்பத்தினர்களை இஸ்லாத்தின் பக்கம், இஸ்லாத்தை எடுத்து ஏற்றவர்களாக நபி அவர்களிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவர்களிலே ஒருவர் தான் ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயாரிடத்திலே போய் தாவத் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தாவத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நபி அவர்களுடைய விடயத்திலே தவறான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் அவர்களுக்கு நான் உங்களை பற்றி சொல்லும் போதெல்லாம், இஸ்லாத்தை பற்றி தாவத் கொடுக்கும் போதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, உங்களை பற்றி தவறான நிலைமையிலே தான் இருக்கிறார்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாவத்திற்கு பிறகு துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக என்பதாக. பிறகு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருப்பான் என்பதாக சந்தோஷமாக தன்னுடைய தாயிடத்திலே போகிறார்கள். வெளியிலே சப்தம் வருகிறது, மகனே வெளியிலே நில்லுங்கள் என்பதாக உள்ளே குளிக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது. கொஞ்ச நேரத்திலே தாயார் வெளியே வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்பதாக கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு புறத்திலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாவத், மறுபுறத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. இந்த தாவத்தும் துஆவும் சேர்ந்து மனிதனிடத்திலே தீனை கொடுக்கக்கூடியதாக, ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருப்பதனுடைய அடிப்படையான நோக்கம் இந்த தீன் படி வாழ்ந்து கொண்டு இந்த தீனை முழு உலகத்திலும் பரவ செய்வதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. வியாபாரமோ, தொழில் துறவுகளோ, கோழி கூலி வேலைகளோ, இவைகள் எல்லாம் அடிப்படை நோக்கங்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையுடைய தேவைகளாக இருக்கிறது. உண்மையான நோக்கம் நம்முடைய முழு வாழ்க்கையையும், முழு சலாஹியத்துகளையும், முழு தகமைகள், அந்தஸ்துகளை, தகுதிகளையும் நாம் அல்லாஹ்வுடைய தீனை பரப்புவதற்காக வேண்டி செலவழிப்பதுதான். எல்லா நேரத்திலும், எல்லா நிலைமையிலும், எல்லா மக்களுக்கும் நாம் தீனை எத்தி வைப்பதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் சயீத் அஹமது கான் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில், அவரோட கடைசி காலத்தில் அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய நெருங்கியவர்கள் அதிகமாக சொன்னார்கள், ஏதாவது வசியத் செய்யுங்கள், வசியத் செய்யுங்கள் என்பதாக சொல்லும் பொழுதெல்லாம் ஒரே வார்த்தையை தான் சொல்லுவார்கள், எல்லா நேரத்திலும், எல்லா நிலைமையிலும், எல்லா மக்களுக்கும், எல்லா நேரத்திலும், எல்லா நிலைமையிலும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீங்கள் தாவத் கொடுங்கள், இதுதான் என்னுடைய வசியத் என்பதாக சொல்வார்கள். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு இந்த பொறுப்பை தந்து அனுப்பியிருக்கிறான். நம்முடைய தொழில் துறவுகளை செய்து கொண்டு நம்முடைய அடிப்படையான நோக்கமாக எடுக்க வேண்டியது தீன் படி நாமும் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு தீனை எத்தி வைப்பதைத்தான் நம்முடைய நோக்கமாக நாம் எடுக்க
வேண்டும். اور دنیا کے کاموں کو نمبر دو پر رکھنے کے لیے کون تیار ہے کہ ہم پہلے نمبر پر دعوت کو دیکھیں گے اور اس سے فرصت ملے گی تو گھر کاروبار کو دیکھیں گے اور فرصت نہیں ملی تو اللہ غیب سے ضرورتوں کو پورا فرمائے گا اور غیب سے پریشانیوں کو دور فرمائے گا اور غیب سے دین کے پھیلانے کے لیے ہمیں استعمال کرے گا. تو بتاؤ بھائی کون کون تیار ہے.
அதனால நாங்க முதலாவது இடத்துல எங்களுக்கு நாங்க தாவத்தை தீனை தாவத்தை தான் எடுக்க வேண்டும். இரண்டாவது இடத்துல தான் நாங்கள் துனியாவை துனியாவுடைய தேவைகளில் தொழில்துறவுகளை வைக்க வேண்டும். தாவத்தை அடிப்படையாக நாம் ஆக்கிக் கொள்வோம். அதிலிருந்து நேரம் கிடைத்தால் நாம் துனியாவுடைய தேவைகளுக்காக வேண்டி நேரம் கொடுப்போம். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் நாம் தாவத்திற்கு நேரம் கொடுப்போம். அல்லாஹ் தன்னுடைய கைபான உதவியை மறைமுகமான உதவிகளை நமக்கு நிச்சயமாக செய்வான். இதற்காக வேண்டி நம்முடைய முதல் அந்தஸ்தாக நாம் தாவத்தை வைப்போம். இரண்டாவதாகத்தான் நாம் துனியாவுடைய தேவைகளை வைப்போம். இதற்கு தயாரானவர்கள் யார் இன்ஷா அல்லாஹ்?
سب تیار ہیں بھائی انشاءاللہ. کاروبار پر بھی جائیں دعوت کی نیت سے, ملازمت پر بھی جائیں دعوت کی نیت سے. ہمارے حاجی عبد الوہاب صاحب کہتے ہیں حضرت مولانا الیاس رحمۃ اللہ علیہ نے مجھ سے فرمایا جب تم دفتر جایا کرو دعوت کی نیت سے جایا کرو. تو میں نے دل میں سوچا کہ میں تو دفتر جا رہا ہوں دنیا کے لیے, میں غلط کیسے نیت کروں دعوت کی؟ تو میں نے نیت نہیں کی. پھر میں نے دل میں سوچا کہ جو بزرگ کہیں اس کو ماننا چاہیے, تو میں نے نیت کر لی دعوت کی. اس کا فائدہ یہ ہوا کہ جب میں دفتر گیا تو میں نے دل میں کہا تو نے دعوت کی نیت کی ہے اور دعوت نہیں دیتا. میں نے اس نیت کی وجہ سے دعوت دینی شروع کی. پھر میں میز کرسی پر بیٹھا ہوتا تھا, فائلیں پڑی ہوتی تھیں اور میری آنکھوں سے آنسو نکل رہے ہوتے تھے اور میں اپنے آپ کو ملامت کر رہا ہوتا تھا تو دفتر میں بیٹھا ہے اور امت بے دین ہوتی چلی جا رہی ہے. یہ نیت کی برکت تھی.
அதனால் நாங்கள் தொழில் செய்வதாக இருந்தாலும் கூலி வேலைகள் செய்வதாக இருந்தாலும் எந்த வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, தாவத்துடைய நீயத்தோடு நாங்கள் செல்ல வேண்டும். ஆஃபீஸுக்கு செல்லும் பொழுதும் கடைக்கு போகும் பொழுதும் தாவத்துடைய நீயத்தோடு நாங்கள் செல்வோம் என்றால் நமக்கு இரண்டு கூலிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹாஜி அப்துல் வஹாப் சாப் தாமத் பரகாத்துகும் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் ஆரம்பத்திலே ஆஃபீஸிலே இருக்கும் பொழுது இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து சந்திப்பார்கள். சந்திக்கும் பொழுதெல்லாம் சொல்வார்கள், அப்துல் வஹாப் நீங்கள் ஆஃபீஸுக்கு செல்லும் பொழுது தாவத்துடைய நீயத்தோடு செல்லுங்கள், தாவத் கொடுக்கும் நீயத்தோடு செல்லுங்கள் என்பதாக. நான் அப்துல் வஹாப் சாப் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மனசால் நினைத்து கொண்டேன் இவர் சொல்கிறார் ஆஃபீஸுக்கு தாவத்துடைய நீயத்தோடு செல்லுமாறு, ஆனால் நான் செல்கிறேன் பணத்தை சம்பாதிப்பதற்காக, துனியாவுடைய நோக்கமாகத்தான் செல்கிறேன். பிழையாக எப்படி நான் நீயத்து வைப்பது? துனியாவுடைய நோக்கமாக செல்லும் பொழுது தாவத்துடைய நீயத்தா என்று மாற்றமான எப்படி நீயத்தை வைப்பது என்பதாக நினைத்து நான் தாவத் அந்த நீயத்தை வைக்கவில்லை. பிறகு நான் யோசித்தேன், பரவாயில்லை பெரியார்கள் எதை சொல்கிறார்களோ அதன்படி அமல் செய்வோம், எங்களுக்கு விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி. நான் அந்த நீயத்தோடு சென்றேன், தாவத்துடைய நீயத்தோடு நான் ஆஃபீஸுக்கு சென்றேன். சென்று நான் ஆஃபீஸிலே உட்கார்ந்திருக்கிறேன், ஃபைல்கள் எல்லாம் முன்னால் இருக்கிறது. ஆனால் என்னுடைய இந்த நீயத்தை வைத்ததனுடைய பிரயோஜனம் என்னவென்றால் என்னுடைய மனசிற்கு அது பாரமாக இருந்தது. மனசிற்கு நானே குறை சொல்லிக் கொள்வேன், நீ வந்திருக்கிறாய் தாவத்துடைய நீயத்தோடு, ஆனால் நீ தாவத் கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும், நீ தாவத் கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும் என்றதாக என்னுடைய மனசிலே எப்பொழுதும் உருக்கிக் கொண்டே இருக்கும். நீ தாவத்துடைய நீயத்தோடு வந்து சும்மா இருந்து கொண்டிருக்கிறாயே என்ற உணர்வு உள்ளத்திலே வந்து கொண்டிருக்கும். சில நேரம் என்னுடைய அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கும், நான் தாவத்துடைய நீயத்தோடு வந்து இங்க துனியாவை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், ஆபீஸிலே இருந்து கொண்டிருக்கிறேன், உம்மத்தினர்கள் தீன் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்ற உணர்வு அந்த நீயத்துடைய பரக்கத்தினால் ஏற்பட்டது.
اور بھائی مسجد کی بنیاد پر محنت کریں, سارے عالم کی نیت سے مسجد کی آواز لگائیں, پھر کسی موقع پر عرض کریں گے کہ مسجد کی محنت کیا ہے, مسجد کی آواز کیا ہے.
அதனால நாங்கள் நீயத்து வைக்கணும். முழு உலகத்துடைய அடிப்படையில நீயத்து வச்சுக்கொண்டு மஸ்ஜிதுடைய அமல்கள்ல நாங்கள் ஈடுபடணும். அஞ்சு அமல்கள்ல நாங்கள் ஈடுபடணும். மஸ்ஜிதுடைய அமல்கள் என்ன, மஸ்ஜிதுல என்னென்ன அமல்கள் நடக்கணும் என்பதை பற்றி இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசுவோம். நாம் உலகத்துடைய நீயத்தோடு மஸ்ஜிதுடைய அமால்களிலே நாம் ஈடுபட வேண்டும்.
Subhanakallahumma bihamdika nashhadu an la ilaha illa anta
astaghfiruka wa atubu ilaik. For more lectures visit slhub.com.